டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரம தந்தையே, உம்முடைய மகா பெரிய அன்புக்காக தாழ்மையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனை சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிச்சயம் உள்ளவர்களாய் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இல்லையா என்பதை குறித்த சந்தேகத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் உம்முடைய அன்பை நீர் தெளிவுபடுத்தி உம்மை அவர்கள் பூரணமாக ஏற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, சுகத்தை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர், ஞானத்தை கொடுத்தீர், வழிநடத்தலை கொடுத்தீர், பாதுகாவலை கொடுத்தீர், பாவத்தில் விழுந்து போகாதபடி காத்துக்கொண்டீர், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய நீர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் கொடுத்த அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற வளர்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை எங்களுக்கு காட்டினீர், உம்மை எங்களுக்கு காட்டினீர், உமக்குள்ளே வளர எங்களுக்கு நீர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே, நீர் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுத்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ வருடங்களாய் காத்திருந்த உடைய பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை நீர் திறந்து கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே, கடந்த வாரம் முழுவதும் நீர் கொடுத்த பிரயாண கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் விசேஷமாய் பல்வேறு இடங்களிலே தண்ணீர் கஷ்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அன்றுவரே, நிலத்தடி நீர் மிகவும் ஆழமாய் போய்விட்டது. ஒவ்வொரு நாளும் வெளியே எடுக்கப்படும் தண்ணீரின் அளவு கூடிக்கொண்டே செல்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான நல்ல மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய குறைகளை, குற்றங்களை மன்னித்து, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து, பூரணமாய் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை உம்முடைய மழையினாலே நீர் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வானங்கள் உம்முடையது, மேகங்கள் உம்முடையது, கால சூழ்நிலைகள் உம்முடையது. நீர் சொல்லும் இடத்திலே நல்ல மழை பெய்யும் என்பதை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் உம்முடைய முகத்தை பார்த்து நிற்கிறோம். வறண்டு போயிருக்கிற பூமிகளை, தரிசு நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, வானத்தை பார்த்து தங்கள் வாழ்நாளெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிற அருமையான விவசாய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அன்றுவரே, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீர் எங்களுடைய தேசத்திலே தேவையான இடங்களிலே நல்ல மழையை தாரும். கெடுதலான மழை எந்த இடத்திலும் பெய்யாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் குடும்பத்தை விட்டு தூரமாய் வாழ்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, பரிசுத்தத்தை தாரும், பரிசுத்தமான ஐக்கியங்களை தாரும். தவறான தொடர்புகளுக்கும் தவறான உறவுகளுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் எங்கள் குடும்பத்திலே எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை என்ற பாரத்தோடு உடைய முகத்தை பார்த்து நிற்கிற, ஒவ்வொரு நாளும் தங்கள் பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற எங்களுடைய அருமையான நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இயேசு கிறிஸ்துவாய் உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற வார்த்தைகள் மூலமாய், அவர்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மூலமாய் நீர் அவர்களோடு பேசும். அவர்களை உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் நீர் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் வெளிநாடு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையான விசா வசதிகளை தாரும், பண உதவிகளை நீர் செய்தலும், வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தாரும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு புறப்பட்டு செல்ல இருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் குடும்பங்களிலே கணவன் மனைவி உறவிலே கசப்பினாலே, வெறுப்பினாலே, அன்பு தாழ்ச்சியினாலே வீட்டை விட்டு கடந்து சென்றிருக்கிற மனைவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளை விட்டு சென்று விட்ட கணவன்மார்க்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அன்றுவரே, உண்மையான அன்பையும் குடும்பத்தின் மேலே உண்மையான பாசத்தையும் கொடுத்து அவர்கள் திரும்ப வந்து குடும்பத்தோடு இணைந்து கொள்ள கர்த்தர் அவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி பிரிந்து வந்திருக்கிற யாராவது இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி தன்னுடைய குடும்பத்தை தேடி திரும்பி செல்லக்கூடிய மனப்பக்குவத்தையும் அன்பின் நிறைவையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளையும் தங்கள் திருமண நாளையும் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலேயும் நீர் நிறைவேற்றும். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட தங்கியிருந்தாலும் கற்றுக்கொள்ள போற உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். நாங்கள் இன்னமும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறவர்களாக மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இன்று நாம் எபேசியர் 5:25 முதல் சிந்திப்போம். கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு மனைவி எப்படி தன்னை ஒரு கணவனுக்கு அர்ப்பணித்தவளாய் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். இன்று ஒரு கணவனுடைய பொறுப்பை குறித்து முதலாவது பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன் எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்துவை போல அன்பு கூறாத எந்த ஒரு கணவனுக்கும் நீ உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் கூறவில்லை. கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனிதனுடைய அன்பு உண்மையாகவே விசேஷமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களே பாலுறவை குறித்து அதிக காரியங்களை அறிந்து கொள்கிறார்கள். திருமணத்தை குறித்து மிக அதிகமான புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் எல்லா புத்தகங்களும் கிறிஸ்துவின் அன்பை அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் அல்ல. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தவர்கள் மட்டுமே தங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயும் அந்த அன்பை பிரதிபலிக்க முடியும். கிறிஸ்து திருச்சபை மேல் வைத்திருக்கிற அன்பை பவுலப்போஸ்தலன் இங்கு நமக்கு உதாரணமாய் கூறியிருக்கிறார். அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. எபேசியர் 5:26-27 வசனங்களை வாசிக்கிறேன். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்து திருச்சபையின் மேலே அன்பு கொண்டு அதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இது கடந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு காரியம். இந்த காலங்களிலே அவர் தமது வார்த்தை என்னும் தண்ணீரினாலே திருச்சபையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சுத்தப்படுத்துவது எது? அதுதான் கர்த்தருடைய வேதம். அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் கரைகளை நீக்குகிறது மட்டுமல்லாமல் வேறு கரைபடாமல் காக்கிறதாயும் இருக்கிறது. எதிர்காலத்திலே கிறிஸ்து திருச்சபையை என்ன செய்ய போகிறார்? பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளப் போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிப்பது போல சபை கிறிஸ்துவுக்கு முன் அவருடைய மனவாட்டியாய் நிறுத்தப்படப் போகிறது. பிரியமானவர்களே, எல்லா பெண்களும் திருமண நாளிலே மிக அழகானவர்களாய் இருக்கிறார்கள். பல திருமணங்களுக்கு நானும் சென்றிருக்கிறேன். அழகற்ற எந்த ஒரு மணப்பெண்ணையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் உண்மையாக சொல்லுவீர்கள் என்றால், அதே மணப்பெண்ணை திருமணத்திற்கு முன்னரோ பின்னரோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த அழகு அவர்களிலே காணப்படவில்லை என்றுதான் கூறுவீர்கள். திருமண நாளன்று மணமகள் அழகுள்ளவளாக காணப்படுகிறாள். திருமண ஒப்பந்தம் செய்திருக்கும் எந்த ஒரு இளைஞனும் திருமணத்திற்கு முன்னர் அவளை பாடுகளின் வழியாக கடந்து செல்ல செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறதில்லை. இது நாம் கேள்விப்படாத ஒரு காரியம். எனவே திருச்சபை மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்லும் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது தவறான ஒரு போதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். திருச்சபை கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தமது வார்த்தையினாலே இன்று அதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கே சபை என்று நான் சொல்லும்பொழுது எந்த கட்டிடத்தையும் நீங்கள் மனதிலே எண்ண வேண்டாம். கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறித்து நான் பேசுகிறேன். அதாவது ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் தனித்தனியாய் கழுவி சுத்திகரிக்கிறார். எனவே இந்த வசனங்களிலே கடந்த காலத்திலே அவர் திருச்சபைக்கு என்ன செய்தார், இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்திலே கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் சிந்தித்தோம். கிறிஸ்து சபையை நேசித்தபடியினாலே தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இன்று அவருடைய வார்த்தையினாலே சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு நாள் இந்த சபையை அவர் தமக்கு முன் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் மகிமையுள்ள சபையாக தனக்கு முன் நிறுத்திக் கொள்ளப் போகிறார். அந்நாளிலே சபை பிழையற்றதாக குற்றமற்றதாக குறைவற்றதாக காணப்படும். எபேசியர் 5:28-32 வசனம் வரை வாசிக்கிறேன். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த பகுதியிலே அப்போஸ்தலன் பவுல் கணவனை குறித்தும் மனைவியை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் திருச்சபையை குறித்தும் மாறி மாறி கூறுகிறார். கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் அவர் சொல்லி முடித்த பின்னர் மீண்டும் கணவனை குறித்தும் மனைவியை குறித்தும் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் என்கிறார். பிரியமானவர்களே, கணவனும் மனைவியுமாக குடும்ப வாழ்க்கையிலே இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே அவர்கள் மதுபானத்திலே நிறைந்தவர்களாக அல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆவியின் நிறைவோடு தங்கள் குடும்ப வாழ்க்கையை துவங்குவார்கள் என்றால் அது மிக மிக ஆசீர்வாதமானதாய் இருக்கும். இன்று பாலுறவை குறித்தும் வெளிப்பிரகாரமான உறவுகளை குறித்தும் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு உண்மையான அன்பு என்றால் என்ன என்று தெரியாது. ஒரு கணவன் தனது மனைவியை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் திருமண உறவானது மனைவியை கணவனின் சரீரத்தின் ஒரு பகுதியாக்குகிறது. எப்படி சபை கிறிஸ்துவின் சரீரமாகிறதோ, கிறிஸ்து அந்த சரீரத்தின் தலையாகிறாரோ, அதுபோலவே இவ்வாறு ஆகிறது. எனவே இந்த அடிப்படையிலே கணவன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். எந்த ஒரு மனிதனாவது தனது சொந்த மாம்சத்தை பகைப்பானா? எனவே கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அவள் அவனுடைய சொந்த மாம்சமாயிருக்கிறாள். சபையின் பலவீனத்தை அறிந்திருக்கிற கிறிஸ்து அதை போஷித்து காப்பாற்றுகிறார். கணவனும் மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை உணர்ந்து அவளை உற்சாகப்படுத்த வேண்டியது, ஊக்கப்படுத்த வேண்டியது, சரியான பாதையிலே வழிநடத்த வேண்டியது பொறுப்பாயிருக்கிறது. இங்கே எபேசியர் 5:31 ஆதியாமும் 2:4 எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த உறவை குறித்து அவர் கூறுகிறார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் இருக்கும்படியாகத்தான் ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவள் உருவாக்கப்பட்டாள். மண்ணினாலே அவளை உருவாக்கவில்லை. ஏவாள் ஆதாமினிடத்திலே ஒப்படைக்கப்படும் வரை ஆதாம் முழுமையானவனாக இல்லை. அவள் ஆதாமுக்கு ஏற்ற துணையாயிருக்கிறாள். ஆதாம் தன் வாழ்க்கையிலே குறைபட்டதை ஏவாள் பூர்த்தி செய்கிறவளாய் இருந்தாள். அவள் அவனுக்காக உண்டாக்கப்பட்டவள். அவர்கள் இருவரும் ஒருவரானார்கள். மனிதன் என்னும் எபிரேய வார்த்தை ஷ் என்பதாகும். பெண் என்பதற்கான வார்த்தை இஷா என்பதாகும். இந்த வார்த்தை ஒன்று போலவே இருக்கிறது. அவள் அவனிலிருந்து எடுக்கப்பட்டவள். சரித்திரத்திலிருந்து 2 உதாரணங்களை கூறப்போகிறேன். இந்த உதாரணங்கள் உண்மையான அழகான கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான உறவை சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுவது மிகவும் அரிதாயிருக்கிறது. புதிய ஒழுக்க நெறி என்பது, பாலுறவில் சுயாதீனம் என்பதெல்லாம் அநேக இளைஞர்களை அடிமைகளாக்கிவிட்டது. அது சிறப்பாக செயல்படக்கூடியது அல்ல. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் இந்த சரீர பிரகாரமான உறவையும் உயர்ந்த ஒரு நிலைமையிலே பெற்றவர்களாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாரிஸ் நகரத்திலே பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் முக்கியமான ஆசிரியராக போதகராக இருந்தவர் ஆவ்லர் என்பவர். திருச்சபையின் உயர் பொறுப்பில் இருந்த ஒருவருடைய மகளான ஹெலாய்ஸ் என்பவள் இவருக்கு அடியிலே பயின்று வந்தாள். அவள் குறிப்பிடத்தக்க ஒரு பெண்மணியாயிருந்தாள். ஆவ்லர் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாயிருந்தார். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். ஆனால் அந்த நாட்களின் வழக்கப்படி திருச்சபை போதகர் திருமணம் செய்யக்கூடாது. இவர்களுடைய திருமணத்தை திருச்சபையை தடுத்துவிட்டது. எனவே ஆவ்லருடைய நண்பர்கள் மூலமாய் ரகசியமாக அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். தொடர்ந்து ஆவ்லர் அந்த பல்கலைக்கழகத்திலே கற்றுக் கொடுத்து வந்தார். 12 ஆரம்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை சபையின் அதிகாரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தனி மனிதனின் அதிகாரம் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். சபை அவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று தடுத்தபடினாலே வேதவசனத்தை மிக ஆணித்தரமாய் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இவர்களுடைய திருமணத்தை குறித்த உண்மை ஒரு வேலைக்காரன் மூலமாய் வெளியே வந்தது. எனவே ஹெலாய்ஸை பிடித்துக் கொண்டு போய் ஒரு பெண்கள் மடத்தில் விட்டுவிட்டார்கள். பின்னர் பல ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆவ்லர் மரணப்படுக்கையில் இருந்தபொழுது தான் திருமணம் செய்த ஹெலாய்ஸ் தன்னை வந்து பார்க்க அனுமதி கேட்டார். ஆனால் சபை செய்த மிக கொடுமையான காரியம் என்னவென்றால் அவள் அவரை பார்க்க அனுமதிக்கவில்லை. எனவே அவர் ஒரு கடிதம் எழுதினார். கடிதத்தின் இறுதியிலே இவ்விதமாய் ஒரு ஜபத்தையும் எழுதி வைத்தார். ஆண்டவரே, உமக்கு பிரியமான நேரத்திலே, கர்த்தாவே, எப்பொழுது உமக்கு பிரியமாயிருக்குமோ அப்பொழுது நீர் எங்களை இணைத்து வையும். நீரே எங்களை பிரித்தீர். இப்பொழுது உம்முடைய இரக்கத்தினாலே துவங்கிய காரியத்தை உம்முடைய இரக்கத்தினாலே நீர் நிறைவு செய்யும். இந்த உலகத்திலே எங்களை நீர் பிரித்த பின்னர் நித்தியத்திலே பரலோகத்திலே எங்களை இணைத்து வையும் என்று எழுதிவிட்டு அவர் மரித்து விட்டார். இன்றைக்கும் இந்த சரித்திரத்தை வாசிக்கும் பலர் நித்தியத்திலே அவர்கள் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் என்று நம்புகிறார்கள். மற்றொரு சரித்திரம் ஜான் வெஸ்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு. இவர்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள ஜார்ஜியா என்ற இடத்திற்கு ஊழியம் செய்யும்படியாய் அனுப்பப்பட்டிருந்தார்கள். அவர் தோற்றத்தில் மிக சிறப்பான ஒருவர் அல்ல. ஆனால் அந்த கால வழக்கப்படி பிரபுக்கள் குலத்தைச் சேர்ந்தவர், மிக அழகான பார்க்க சிறந்த ஒரு பெண்ணை மட்டுமல்ல சிறந்த கிறிஸ்தவளாயும் இருக்கிற ஒருவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது திட்டமாயிருந்தது. ஜான் வெஸ்லி பணி செய்யும்படியாக சென்றிருந்த இடத்திலே ஒரு இளம் பெண் ஊழியரை சந்தித்தார். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். அமெரிக்க இந்தியர்கள் மத்தியிலே பணி செய்யும்படியாக நாம் இருவரும் திருமணம் செய்து கடந்து செல்வோம் என்று பலமுறை ஜான் வெஸ்லி கூறியும் அவள் அதை மறுத்துவிட்டாள். ஜான் வெஸ்லி தேவன் உங்களை மீண்டும் இங்கிலாந்து தேசத்திற்கு அழைக்கிறார். அங்கே மிகப்பெரிய ஊழியத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று கூறினாள். கப்பல் இங்கிலாந்திற்கு புறப்பட ஆயத்தமாக நின்றது. அந்நாட்களிலே சரியாக அலையடிப்பதற்காகவும் காற்று அடிப்பதற்காகவும் காத்திருக்க வேண்டும். எனவே அப்படி காத்திருந்த நேரத்திலே கப்பலிலே ஏறிய ஜான் வெஸ்லி இரண்டு முறை கீழே இறங்கி வந்துவிட்டார். திரும்ப திரும்ப நாம் இங்கே தங்கி இந்தியர்களுக்கு ஊழியம் செய்வோமே என்று பல முறை கூறினார். ஆனால் அந்த பெண்ணோ அவரை உற்சாகப்படுத்தி மீண்டுமாக இங்கிலாந்து தேசத்திற்கு ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்பி வைத்தாள். உடைந்த உள்ளத்தோடுதான் அவர் இங்கிலாந்திற்கு திரும்பினார். என்றாலும் அவளே ஜான் வெஸ்லியை மெதரிஸ் திருச்சபைக்காக அனுப்பி வைத்தாள் என்று சொல்லலாம். இதை குறித்து ஒரு ஊழியர் எழுதும்பொழுது, விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட இப்படிப்பட்ட அன்பை தேவனே கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். இளைஞர்களாக இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இரண்டாம் தரமான அன்பிற்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுக்கும் சிறந்த காரியங்களையே ஏற்றுக்கொள்ளுங்கள். எபேசியர் 5:33, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். எப்படியும் என்று சொல்லும்பொழுது நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்பொழுது என்று பொருள். நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்பொழுது அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே தன் மனைவியினிடத்திலேயும் அன்பு கூற வேண்டும். இப்படி தன் மனைவியை நேசிக்கிற ஒருவனிடத்திலே மனைவியும் பயபக்தியாயிருக்க கடவுள். இப்பொழுது நாம் எபேசியர் 6 ஒரு முகவரியை பார்ப்போம். நாளை தினத்திலே 1 முதல் தொடர்ந்து சந்திப்போம். இந்த 6 திருச்சபை ஒரு போர் வீரனாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. போர் வீரனுடைய உறவுகள், போர் வீரனுடைய எதிரி, போர் வீரனுடைய பாதுகாவல், போர் வீரனுடைய மாதிரி, இவைகளை பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவுக்காக மாதிரியான ஒரு நல்ல போர் சேவகராய் இருந்தார். 5 திருச்சபையானது கிறிஸ்துவின் மனவாட்டியாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. இந்த அதிகாரத்திலே திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் போர் வீரனாய் சித்தரிக்கப்பட்டுள்ளது. சிலர் இந்த வேத பகுதியை குறித்து சொல்லும்பொழுது வேடிக்கையாகவும் சொல்வார்கள். 5 திருமணத்தை குறித்து பேசியாகிவிட்டது, நிச்சயமாக அடுத்ததாக யுத்தம்தானே என்பார்கள். எனவே அவன் ஒரு போர் வீரன்தான் என்றும் கூறுவார்கள். எதிர்காலத்திலே திருச்சபையானது கிறிஸ்துவின் மனவாட்டியாக நிறுத்தப்பட வேண்டியதுள்ளது. இதுதான் திருச்சபையினுடைய எதிர்பார்ப்பு. இப்பொழுது கிறிஸ்துவுக்காக சபை நிச்சயம் செய்யப்பட்டுவிட்டது. இப்பொழுது உலகத்திற்கு முன் திருச்சபை ஒரு மாதிரியாயிருக்கிறது. இந்த அதிகாரம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் உள்ள மற்றும் ஒரு பகுதியை சித்தரிக்கிறது. இந்த உலகத்திலே சபை கிறிஸ்துவின் நல்ல போர் வீரனாயிருக்க வேண்டும். எபேசு பட்டணத்திலே தியானாளின் ஆலயம் இருந்தது. அந்நாட்களிலே உலக அதிசயங்களிலே ஒன்றாக இது கருதப்பட்டது. அது ஒழுக்கக்கேடான ஒரு கோவிலாயிருந்தது. இப்பொழுது எபேசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் தங்களுக்கு ஒரு எதிரி உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். எபேசு பட்டணத்தில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிரி இல்லை, இன்றைக்கும் நமக்கும் பொதுவான ஒரு எதிரி இருக்கிறான். நமக்கு எதிரி தியானாளின் ஆலயத்திலே நடைபெறும் தொழுகை அல்ல, அதைவிட கேடான ஒரு காரியம் நமக்கு எதிராயிருக்கிறது. ஒழுக்கக்கேடான காரியமும் தேவனை அறியாததினாலே மக்கள் செய்யும் பல செயல்களும் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யப்படும் பல கேடான காரியங்களும் இன்று நமக்கு எதிரிகளாயிருக்கின்றன. இந்த அதிகாரத்தின் முதல் பகுதி சிறியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, வேலைக்காரர்களுக்கு, எஜமான்களுக்கு அறிவுரை கூறுகிறது. இது எப்படி ஒரு போர் வீரனுடைய வாழ்க்கையிலே பொருந்தும் என்று நீங்கள் நினைக்கலாம். அருமையானவர்களே, போர் வீரர்களின் பயிற்சியும் தங்கள் வீட்டிலேதான் ஆரம்பமாகிறது. ஒரு தேசத்தின் கப்பற்படைக்கு வீரர்களை பயிற்றுவிக்கும் ஒருவர் கூறிய காரியம் என்னவென்றால், இந்நாட்களிலே படையிலே சேரும்படியாய் வருகிறவர்கள் வீட்டிலே சரியான பின்னணியத்தையும் பயிற்சியையும் பெற்றுக் கொள்ளாதவர்களாக வருகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 17 ஒரு இளைஞன் பயிற்சியிலே சேர ஆயத்தமாயிருக்க வேண்டும். தொடர்ந்து அவனை பயிற்சி உடையிலே வைப்பதே இப்பொழுது பெரும்பாடாயிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இந்நாட்களிலே முழு நேர ஊழியத்திற்கென்று வரும் பலரும் இளவயதிலேயே வீட்டு சூழ்நிலைகளிலே சரியான பயிற்சி பெறாதவர்களாயிருக்கிறார்கள். ஒரு போர் வீரன் சிறப்பான முறையிலே யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், வெற்றி பெறுகிறவனாக இருக்க வேண்டுமென்றால், சிறியவனாயிருக்கும் பொழுதே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சிகளை பெற்றுக் கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒருவன் யுத்த களத்திலே போர் செய்யும் வீரனாவதற்கும் பயிற்சி குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு ஆரம்பமாகிறது. திருச்சபையில் அல்ல, ஓய்வு நாள் பள்ளியிலும் அல்ல, வாலிபர் கூட்டத்திலும் அல்ல, இள வயதிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சியை தங்கள் குடும்ப சூழலிலே பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாகவே இருக்கிறார்கள். இன்றும் பல இளைஞர்களுடைய வாழ்க்கையிலையும் பெரியவர்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் அவர்கள் இள வயதிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சியை பெற்றுக்கொள்ளவில்லை. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஜெபிப்பது மிக மிக அவசியம். இள வயதிலே சரியான முறையிலே அந்த பிள்ளைகளை நாம் வளர்ப்போம் என்றால் தேவன் இந்த உலகத்திலே அவர்களை எந்த ஊழியத்திற்கென்று எந்த பணிக்கென்று எடுத்துச் சென்றாலும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சியை கவனத்தோடும் விருப்பத்தோடும் முழு முயற்சியோடும் எடுத்துக் கொள்வார்கள். அப்பொழுது வெற்றியுள்ள ஊழியக்காரர்களாக, வெற்றியுள்ள பணியாளர்களாக, சிறந்த பணியாளர்களாக கர்த்தர் வைக்கும் இடத்திலே அவர்களால் செயல்பட முடியும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறவர்கள் அன்பின் ஆண்டவரே, கணவன் மனைவி உறவை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவனும் தன்னுடைய மனைவியை கிறிஸ்துவை போல நேசிக்க உதவி செய்யும். சுயநலம் இல்லாத அன்புள்ளவர்களாக மனைவியை நேசிக்க கிருபை செய்யும். தன்னையே அர்ப்பணிக்கும் அன்புள்ளவர்களாக நேசிக்க நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். தியாக அன்புள்ளவர்களாக தங்கள் மனைவியை நேசிக்க நீர் அவர்களுக்கு பலன் தாரும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்கள் தங்கள் கணவரை கர்த்தர் தங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிற தலையாக எண்ணி அவர்களுக்கு தங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ உதவி செய்யும். இன்று பல குடும்பங்களிலே சரியான உறவுகள் இல்லாததை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை தங்கள் சொந்த வாழ்க்கையிலே முதலாவது அனுபவித்தவர்களாக, அதே அன்பை தங்கள் மனைவி மேலும் பிள்ளைகள் மேலும் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ நீரே கிருபை செய்யும். மனைவிகளும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை அறிந்தவர்களாக, மனமகிழ்ச்சியோடு தங்களை நேசிக்கும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, தங்களை அர்ப்பணித்து வாழ அனுதினமும் உதவி செய்யும். சமாதானத்தை இழந்து ஒருவரோடு ஒருவர் கடந்த சில நாட்களாக பேசாமல் ஒரே வீட்டிற்குள் குடியிருக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. இரண்டு பேரும் நேரம் எடுத்து தங்கள் உள்ளத்தில் உள்ள காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ நீரே கிருபை செய்யும். அன்பற்ற கணவன் மனைவி உறவுகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் காத்துக்கொள்ளும் நல்ல சமாதானமான சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் இந்த அருமையான குடும்பங்களிலே கர்த்தர் ஏற்படுத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6.